தினம் சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவியர்கள் அருளிய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 5வது சூத்திரத்தை தொடங்கி சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். 4 சூத்திரங்களை நிறைவு செய்த நிலையிலே 5வது சூத்திரத்தை தொடங்கி சிந்திக்க வேண்டும். 4வது சூத்திரத்திலிருந்து இலக்கண இயல், முதல் 3 சூத்திரங்கள் பிரமாண இயல், அந்த சூத்திரங்கள் அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு பதி, பாசம், பசு ஆகிய முப்பொருள்களின் உண்மையினை நிறுவியது. அதாவது பதி, பாசம், பசு என்ற 3 பொருள்களும் உள்ளன என்று முறையே முதல், 2வது, 3வது சூத்திரங்கள் நிலைநாட்டின. ஆக முப்பொருள்களின் உண்மை நிலைநாட்டப்பட்ட பிறகு அவற்றின் இயல்புகள் 4, 5, 6வது சூத்திரங்களிலே எதில் நிரல் நிறை என்ற முறையிலே சிவஞான போதத்தில் கூறப்பட்டுள்ளது போன்றே சித்தியாரிடம் கூறப்பட்டு வருகின்றன. பதி, பசு, பாசங்களின் இலக்கணங்கள், அதாவது இயல்புகள். 3வது சூத்திரத்திலே பசு உண்மை நிலைநாட்டப்பட்டது. 4வது சூத்திரத்திலே அந்த பசுவிற்கு இலக்கணம் கூறப்பட்டது. 5வது சூத்திரத்திலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த 5வது சூத்திரத்திலே பாச இலக்கணம் கூறப்படும். அடுத்து வரக்கூடிய 6வது சூத்திரத்தில் பதி இலக்கணம். ஆகவே 4வது சூத்திரத்தில் பசு இயல்பு கூறிய ஆசிரியர் அதன் மேல் இந்த 5வது சூத்திரத்தில் பாசத்தின் இயல்பு கூற வருகின்றார். பாசமாவது மும்மலங்கள், மும்மலங்களுக்கும் பொதுவான பெயர் தான் பாசம். அதில் மூலமலம், ஆணவமலம். இந்த பாசத்தை உள்ளடக்கி நிற்கின்ற பொருள் என்னவென்றால் இறைவனுடைய திரோதான சக்தி. ஆகவே திரோதான சக்தியின் இயல்பு கூறவே பாச இயல்பு அதில் அடங்கியுள்ள முறைமையில் பெறப்படும். ஆகையினால் முதல் நூலில் ஆசிரியர் மெய்கண்ட தேவனாயனார் இப்படித்தான் பாச இயல்பு கூறி அருளியுள்ளார். அதனை சிற்றுரை பேருரைகளின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் நூல் சிவஞான போதத்து 5வது சூத்திரத்திலே திரோதான சக்தியின் இயல்பினை கூறி அதன் மூலமாக பாச இயல்பினை பெற வைத்தார். இந்த உண்மை சிவஞான சுவாமியுடைய உரை கொண்டு நாம் அறியக்கூடியதாய் உள்ளது. அதுபோலவே இங்கு சித்தியாரிடம் திரோதான சக்தியின் இயல்பினை எடுத்துச் சொல்லி அதன் மூலம் அந்த திரோதான சக்தியினுள் அடங்கியிருக்கின்ற பாசங்களின் இயல்பை நாம் உணருமாறு ஆசிரியர் செய்கின்றார். அதனை உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் நமக்கு உள்ளவாறு எடுத்து அருளி விளக்குகின்றார். இப்பொழுது இந்த 5வது சூத்திரத்திற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய தோற்றுவாயினை பார்க்கலாம். 4வது சூத்திரத்தில் பசு இயல்பு கூறிய ஆசிரியர் அதன் மேல் நின்ற பாசத்தின் இயல்பு கூறுவாராய், அதனை உள்ளடக்கி நிற்கும் திரோதான சக்தியின் இயல்பு 5வது சூத்திரத்தில் கூறுகின்றார் என்பது தோற்றுவாய். பாசத்தின் இயல்பு கூற வருகின்றவர் அந்த பாச இயல்பை உள்ளடக்கி நிற்கின்ற திரோதான சக்தியின் இயல்பினை இந்த 5வது சூத்திரத்தில் கூறுகின்றார் என்று சிவஞான சுவாமிகள் தெரிவித்து வருகின்றார். இனி சூத்திரத்தை பார்க்கலாம். பொறிபுலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்து ஆன்மாவை அறிதரா, அவையே போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவந்தனாலே அறிந்திடும் சிவனை காணா, அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பன் என்பது சூத்திரம். இது அருமையான ஓசை கொண்ட ஆசிரியர் விருத்தமாகும். ஆகவே பொருள் புரியும் நோக்கத்திலே நாம் ஆங்காங்கு நிறுத்தி படித்து பார்த்தோம். இனி அதனுடைய ஓசை இனிமை விளங்கும் பொருட்டு அந்த சீர் ஒழுங்குபடி, அடி ஒழுங்குபடி நாம் படித்து பார்த்தோம் என்றால் அதில் ஒரு சுவை உள்ளது. அந்த முறையிலே படித்து பார்க்கலாம். பொறிபுலன் கரணம் எல்லாம் புருடனால் அறிந்தான்மாவை அறிதரா, அவையே போல ஆன்மாக்கள் அனைத்தும் எங்கும் செறிதரும் சிவன்றனாலே அறிந்திடும் சிவனை காணா, அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்தறிவித்தும் நிற்பன் என்று மிக அருமையான முறையிலே தம்முடைய ஒவ்வொரு பாடலையும் இந்த முறையில்தான் சுவைபட உயரிய செய்திகளை உள்ளடக்கி உயரிய சிவஞான செய்திகளை உள்ளடக்கி அதனை சுவைபட வழங்குகின்றார்கள் ஆசிரியர் பெருந்தகையார். ஆக இலக்கிய சுவையாலாவது இலக்கிய சுவையினாலாவது ஈர்க்கப்பட்டு தமிழ் மக்கள் இந்த தத்துவத்துறைக்கு வரட்டும், மெஞ்ஞான துறைக்கு வரட்டும் என்று திருவுள்ளம் பாடித்திருக்கின்றார்கள். ஆகவே அதிலும் ஈர்க்கப்படாமல் இருந்தால் இழப்பு நமக்குத்தான் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே தமிழின் சுவைக்காவது இந்த நூலை தொட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் உள்ள மெஞ்ஞான செய்திகள் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். இதற்கு மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த சூத்திரத்திற்கு தருகின்ற பொழிப்புரை தன்னுடைய கருத்தை அடியேன் முதலிலே கூறுகின்றேன். அதாவது ஐம்பொறிகளுள் இன்னென்ன பொறிகள் இன்னென்ன விடயத்தை அறியும் என்று இரண்டாம் சூத்திரத்திலேயே பார்த்திருக்கின்றோம். கண் உருவத்தை காணும், செவி ஓசையை காணும், காணும் என்றால் அறியும் என்ற கருத்திலே சொல்கின்றேன். அல்லது பொதுச் சொல்லாக அறியும் என்றே சொல்லலாம். கண் உருவத்தை அறியும், செவி ஓசையை அறியும், மூக்கு மனத்தை அறியும், வாய் சுவையை அறியும், மெய் என்று சொல்லக்கூடிய தோல் பரிசத்தை அறியும். இந்த ஐம்பொறிகளும் நிர்விகற்பமாகத்தான் தத்தம் விடயங்களை அறியும் என்றும் பார்த்தோம். இது அளவு இலக்கணத்திலே பார்த்த செய்தி. அதாவது கண் உருவத்தை அறியும் என்றால் ஏதோ ஒரு உருவம் என்றுதான் அறியுமே ஒழிய இது இன்ன பொருள் என்று திட்டவட்டமாக அறிய கண்ணால் மட்டும் முடியாது, அதற்கு அந்த கரணங்களின் துணை வேண்டும். கண்ணால் பார்க்கப்பட்ட உருவம் அந்த கரணங்களுக்கு சென்று அந்த கரணங்களுள் முதலில் சித்தத்தால் இன்ன உருவம் என்று சிந்திக்கப்பெற்று பிறகு மனதினால் பண்டை பயிற்சி பற்றி இந்த உருவமா அந்த உருவமா என்று ஐயம் கொள்ளப்பட்டு அப்புறம் அகங்காரத்தால் இது எந்த உருவம் என்று நிச்சயிப்போம் என்ற ஒரு எழுச்சி கிடைக்கப்பெற்று அப்புறம் புத்தி தத்துவத்தால் தான் இது என்ன உருவம் என்று நிச்சயிக்கப்படுகின்றது. அப்பதான் ஒரு பொருளை பற்றி திட்டவட்டமாக அறிகின்றோம். அப்படி அறிகின்ற அந்த அறிவு நிகழ்ச்சி சவிகற்ப காட்சி என்று பார்த்தோம். ஆக பொறிகளால் நிர்விகற்ப காட்சியும் அதனை தொடர்ந்து அந்த கரணங்களால் சவிகற்ப காட்சியும் நிகழும். இவையெல்லாம் நாம் ஏற்கனவே நிதானமாக பார்த்த செய்திகள். ஆகவே இங்கு திருப்பதலாக சொல்லிக் கொண்டு போகின்றேன். நான்காம் சூத்திரத்தில் கூட அந்த கரணங்களை பற்றி வரும்பொழுது இந்த செய்திகளை நாம் மீண்டும் பார்த்தோம். ஆக இப்படி பொறிகளெல்லாம் நிர்விகற்பமாக தத்தம் விடயங்களை அறிகின்றன, அந்த கரணங்கள் எல்லாம் சவிகற்பமாக அறிகின்றன என்று சொன்னால் இந்த பொறிகள் கரணங்கள் இவையெல்லாம் எப்படி அறிகின்றன? புருடனாகிய உயிராலே செலுத்தப்பட்டு அறிகின்றன. புருடனாகிய உயிராலே செலுத்தப்பட்டுதான் தத்தம் தொழில்களை இந்த பொறிகளும் கரணங்களும் செய்கின்றனவே ஒழிய தாமாக இயங்குவதற்கு எந்த பொறியாலும் முடியாது, எந்த கரணத்தாலும் முடியாது. இது நன்கு அறிந்த உண்மைதானே. ஏனென்றால் ஐம்பொறிகளாகட்டும் அந்த கரணங்களாகட்டும் அவையாவும் சடம். ஆகவே புருடனாகிய ஆன்மாவால் செலுத்தப்பட்டுதான் அவை தத்தம் தொழிலை செய்யும். இதனைத்தான் ஆசிரியர் இங்கே கூறுகின்றார். இதனை எடுத்துக்காட்டாக கூறுகின்றார் இந்த செய்தியை. இது ஏற்கனவே நன்கு தெரிந்த செய்தி நமக்கு. இந்த செய்தியை சொல்ல வருவது இங்கு சூத்திரத்தின் நோக்கமல்ல, எடுத்துக்காட்டாக இங்கே சொல்ல வருகின்றார். புலன்களை அறியக்கூடிய பொறிகள் அதுபோல அந்த கரணங்கள் இவையெல்லாம் புருடனாலே செலுத்தப்பட்டு தத்தமக்குரிய விடயங்களை அறியும். இது எந்த அளவு உண்மையோ அதே அளவு உண்மை இந்த புருடனாகிய ஆன்மா இருக்கின்றதே, இந்த ஆன்மா சிவபெருமான் திருவருளாலே செலுத்தப்பட்டுதான் எந்த ஒரு விடயத்தையும் அறியும். புருடனால் செலுத்தப்பட்டு பொறிகளும் கரணங்களும் தத்தம் புலன்களை அறிவது போல புருடனாகிய இந்த ஆன்மாவும் சிவபெருமானால் செலுத்தப்பட்டுதான் தத்தம் விடயங்களை அறியும். ஆனால் இந்த புருடன் சிவனை அறிந்திருக்கின்றதா என்றால் அறியவில்லை. வினைக்கு ஈடான விடயங்களை மட்டுமே அறிந்து வருகின்றது. அது எதை போல் இருக்கின்றது என்றால் இந்த புருடனால் செலுத்தப்படுகின்ற பொறிகளும் கரணங்களும் தம்மை செலுத்தக்கூடிய புருடனை அறியாமல் இருக்கின்றன. புருடனால் செலுத்தப்படுகின்ற பொறிகளும் கரணங்களும் தம்மை புருடன்தான் செலுத்துகின்றது என்று அறியாமல் உள்ளன. தம்மை செலுத்துகின்ற புருடனை அறியாமல் உள்ளன. அதுபோல அந்த புருடனாகிய ஆன்மாவும் தன்னை செலுத்தக்கூடிய முதல்வனை அறிந்திருக்கவில்லை. ஆகவே தன்னை அறியாமல் இருக்கின்ற பொறிகளையும் கரணங்களையும் ஆன்மா செலுத்தி அந்த பொறி கரணங்களுக்கு விடயத்தை காட்டி அவை மூலமாக தானும் அந்த விடயத்தை கண்டு வரும் இல்லையா. தன்னை அறிய மாட்டாத பொறிகளையும் கரணங்களையும் புருடனாகிய ஆன்மா செலுத்தி அந்த பொறிகரணங்களுக்கு விடயங்களை காட்டி அவற்றின் மூலம் தானும் அறிந்து வரும். அதுபோல சிவபெருமானும் தன்னை அறியாமல் இருக்கின்ற ஆன்மாக்களை அறிந்து அவற்றை செலுத்தி அந்த ஆன்மாக்களுக்கு விடயங்களை அறிவித்து வரும் என்பதுதான் இந்த சூத்திரத்தின் கருத்து. சிவஞான சுவாமிகளுடைய பொழிப்புரை இதனை நமக்கு தெரிவிக்கின்றது. ஆன்மா என்ன செய்கின்றது? ஆன்மாவானது தன்னை அறியாமல் இருக்கின்ற பொறிகரணங்களை எல்லாம் தான் அறிந்து அந்த பொறிகரணங்கள் வாயிலாக விடயங்களை அறிந்து வரும். ஒரு கண் வந்து ஒரு உருவத்தை காணணும்னா அந்த உருவத்தை நோக்கி அந்த கண்ணை ஆன்மா செலுத்தணும். ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் இவற்றிலெல்லாம் ஆன்மா நிறைந்து பிரிக்க முடியாமல் அவற்றோடு ஒற்றித்து ஒன்றுபட்டு நிற்கின்றது. ஆன்மா அப்படித்தான் சார்ந்த பொருளின் மயமாக நிற்கும். அது ஆன்மாவின் இயல்பு. பொறி கரணங்கள் இவற்றிலெல்லாம் அழுந்தி அப்படியே இருக்கின்றது. கண்ணை வந்து காண வேண்டிய உருவத்தை நோக்கி கண்ணை ஆன்மா செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாட்டா எதுக்க நமக்கு நல்லா தெரிந்தவர்கள் இருந்தால் கூட நாம் வந்து அதனை கவனிக்காமல் விட்டுவிடுவோம். ஏனென்றால் மனதை பற்றி கொண்டு ஆன்மாவானது ஏதாவது தீவிர சிந்தனையில் இருந்ததென்றால் கண்ணுக்கு எதிரே செல்லக்கூடியவர்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் போன்ற பொருள்களை எல்லாம் கவனிக்காமல் விட்டுவிடுவதை அன்றாட வாழ்க்கையில் பார்த்து வருகின்றோம். பேருந்தில் அருகில் இருந்து தெரிந்தவர் ஒருவர் நம்முடைய அருகிலே இருந்து பயணம் செய்யலாம். அதனை நாம் நீண்ட நேரத்திற்கு பிறகே கவனித்திருக்கலாம். ஏனென்றால் கண்ணானது காண வேண்டும் என்று சொன்னால் அதனை ஆன்மாவானது கண்ணை செலுத்தி இல்லையா எந்த உருவத்தை காணணுமோ அதை நோக்கி அந்த கண்ணை ஆன்மா செலுத்த வேண்டும். செலுத்தி அந்த கண் மூலமாக ஆன்மா காண வேண்டும். கண் மூலமாகத்தான் ஆன்மா காணுது. ஆனா ஆன்மா செலுத்தினாதான் கண்ணும் காணும். அதுவும் இருக்கிறது. அதெல்லாம் ஆன்மா கண்ணை செலுத்தணும். அப்புறம்தான் கண் வந்து பார்ப்பது. அப்ப அப்புறம் கண் மூலமாக அந்த ஆன்மா அதனை அந்த கரணங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து அந்த கரணங்கள் மூலமாக இன்னாருன்னு அறிந்து கொள்வது. இந்த மாதிரி நடக்கின்றது செயல்முறைகள் நான்காம் சூத்திரத்திலே பார்த்தோம். ஆகவே தன்னை அறியாத பொறி கரணங்களை எல்லாம் குருடனாகிய ஆன்மா அறிந்து அவற்றுக்கு உரிய விடயங்களை காட்டி தானும் விடயங்களை அறிந்து வருகின்றது. அதுபோல தன்னை அறியாமல் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும் சிவபெருமான் செலுத்தி அவற்றுக்குரிய விடயங்களை காட்டி அவற்றுக்கு அறிவித்து வருகின்றார். இதுதான் ஐந்தாம் சூத்திரம் சொல்கின்ற கருத்து. எப்படிப்பட்ட சிவபெருமான் இப்படி ஆன்மாக்களை செலுத்துகின்றார் என்று சொன்னால் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் விடயங்களைத்தான் காட்டுகின்றார். வினைக்கு ஈடான விடயங்களை தான். எல்லாருக்கும் எல்லா விடயங்களையும் அனுபவிப்பதற்கு முடிவதில்லை. மனித பிறவியே எடுத்தவர்களே நாம் வைத்துக் கொண்டாலும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியா போகங்களை நுகர்கின்றார்கள் கிடையாது. அவரவர் வினைக்கு ஈடாகத்தான் என்னென்ன போகங்களை நுகர வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் அவர்களுடைய நிலைமை இருக்கின்றது. பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் சரி, பொருளாதாரத்திலே சிறப்பாக இருந்தாலும் வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடி தொகுத்து வைத்தவர்கள் கூட தொகுத்து வைத்தவற்றுள் இன்னென்னவற்றை தான் நுகர வேண்டும் என்ற ஒரு நியதியின்படிதான் நுகர்ந்து வருகின்றார்கள். ஆகவே வினைக்கு ஈடாக இந்த கால நியதி தத்துவங்கள் எல்லாம் அவற்றின் வாயிலாக முதல்வன் கூட்டி வைக்கின்ற போகங்களைத்தான் ஆன்மா நுகர முடிகின்றது. ஆக நுகரப்படுபவையெல்லாம் விடயங்கள் தான். உலக போகங்களாகிய விடயங்கள் தான். சிவபெருமானை ஆன்மாக்கள் நுகரவில்லை. ஏன்னா அதுக்குரிய பக்குவம் ஆன்மாவிற்கு வரவில்லை. அந்த பக்குவத்தை வரவழைப்பதற்காகத்தான் சிவபெருமான் என்ன செய்கின்றார்? அப்படியே கேவலாவத்தையிலே இந்த ஆன்மாக்கள் கிடந்து கொண்டிருந்தன என்று சொன்னால் ஒருபோதும் பக்குவம் வரப்போவதில்லை. ஆகவே இவற்றுக்கு பிறவிகளை கொடுத்து வினைகளை ஈட்டுமாறு செய்து வினைப்போகங்களை நுகர்வித்து பக்குவத்தை வரவழைக்கின்றார். ஆக இப்படி உயிர்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டுகின்ற முதல்வனின் அருட்சக்தி தான் திரோதான சக்தி. பக்குவம் வரவும் பொருட்டு உயிர்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டும் சக்தி தான். உயிர்களை வினைகளிலே செலுத்தி அந்தந்த உயிர் என்னென்ன வினைகளை செய்ய விரும்புதோ அந்த வினைகள்ல செலுத்தும். மலச்சக்தியின் மறைப்புக்கு ஏற்ப நல்வினை செய்யவோ தீவினை செய்யவோ உயிர்கள் விரும்பும். சில சமயம் செய்ய விடாம தடுக்கின்றார் சிவபெருமான், சில சமயம் செய்ய விட்டு விட்டு விடுகின்றார். அது எந்த நேரத்தில் எப்படி செலுத்தணும்னு அவருக்கு தான் தெரியும். அது மிகப்பெரிய விஷயம். அது ஒவ்வொன்றுக்கும் நாம் விளக்கம் காண வேண்டும் என்றால் முடியாது. ஆனால் விளக்கம், பொதுவாக விளக்கம் சொல்லலாம். எந்த ஒரு வினை, ஏன்னா இது முதல் பிறவி அல்ல, எல்லா உயிரும் இதுக்கு முன்பு எத்தனையோ பிறவிகள் எடுத்து விட்டன. ஆகவே வினைப்போகங்களை நுகர வேண்டிய நிலையிலே எல்லா உயிர்களும் இருக்கின்றன. முந்தைய பிறவிகளில் ஈட்டப்பட்ட வினைகளுக்கான போகங்களை நுகர வேண்டிய நிலையிலே உயிர்கள் உள்ளன. ஆகவே இது எந்த வினைப்போகத்தை நுகர்வதற்குரிய காலமோ அந்த வினைப்போகத்தை நுகர்வதற்கு ஏற்றபடி அந்த நியதிப்படி முதல்வன் செலுத்துவான். அதனாலதான் சில சமயம் திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கின்றன, சில சமயம் நடப்பதில்லை. ஏன்னா எந்த போகத்தை நுகர்வதற்குரிய காலமோ அந்த போகத்தை அதைத்தான் நுகர முடியும். அதை நுகராம அதிலிருந்து விடுபடவும் முடியாது, அதற்கு பதிலாக வேறொன்றையும் நுகர முடியாது. அந்த மாதிரி திருவருள் அமைப்பு. திருவருள் அமைப்பு ஏன் அப்படி கட்டுத்திட்டாக வைத்திருக்கின்றது என்று சொன்னால், அப்பந்தான் உயிர்கள் பக்குவம் அடையும். ஆகையினாலே இந்த காலத்தில் எந்த போகத்தை நுகர வேண்டுமோ அதற்கு அந்த உயிரை எப்படி செலுத்த வேண்டுமோ அப்படி செலுத்துகின்றார். அப்ப உயிர் என்ன திட்டமிட்டிருக்கின்றதோ அதுபடி செலுத்தினாலே அந்த வினைப்போகம் கிடைக்கும்னா, உயிர் திட்டமிட்டபடியே அவர் அந்த உயிரை செலுத்துவார். இல்ல, உயிர் திட்டமிட்டபடி அது சென்றால் அது இப்போது அனுபவிக்க வேண்டிய போகத்தை அனுபவிக்க முடியாதுன்னா, உயிருடைய திட்டப்படி அந்த காரியத்தை நடத்தாம அதுக்கு மாறாக நடத்துவார். அதனாலதான் உயிர்களாகிய நாம் திட்டமிட்டவை சில சமயம் நடக்கவும் செய்கின்றன, சில சமயம் மாறியும் நடக்கின்றன. நாம திட்டமிடுவதும் எப்படி, நம்முடைய அறிவையும் விருப்பத்தையும் செயலையும் சிவபெருமான் தான் விளக்கமுறை செய்கின்றார். அதனாலதான் நம்மளை சிந்திக்க முடிகின்றது, திட்டமிட முடிகின்றது. சிந்திப்பதற்கும் நமக்கு கருவிகள் வேண்டும், அந்த கரணங்கள் பொறிகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். சிந்திப்பதற்கு அந்த கரணங்கள், அறிவதற்கு ஞானேந்திரியங்கள், செயல்படுவதற்கு கண்மேந்திரியங்கள்னு கொடுத்திருக்கிறார். சிந்தித்து செயல்படுங்கள். ஆனால் நம்முடைய அறிவு இச்சை செயல்களை அவர் அப்படி விளக்கி இந்த கருவிகளோடு கூட்டி வைத்து விளக்கவில்லை என்றால் நம்ம அறிவிச்சு செயல்கள் விளங்க மாட்டா. ஏனென்றால் மல மறைப்புக்கு ஆட்பட்டு கிடக்கின்றன உயிர்களாகிய நம்முடைய அறிவிச்சு செயல்கள். அதனால நாம திட்டமிடுவதும் அவனுடைய அருளால தான். நாம என்ன திட்டமிடுறோம்னு சுவாமிக்கு தெரியும். அதுபடி செலுத்தினா அந்த நேரத்தில் உள்ள போகத்தை அனுபவிக்க வேண்டிய போகத்தை அனுபவிக்கலாம் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் நம்ம திட்டப்படியே நம்மளை செலுத்தி விடுவார். இல்லை, அப்படி செலுத்தினால் இப்போதைக்கு அனுபவிக்க வேண்டிய போகத்தை அனுபவிக்க முடியாது என்ற ஒரு நிலை இருந்தால் நாம் நம் திட்டப்படி நம்மை செலுத்த மாட்டார், வேறு மாதிரியாக செலுத்துவார். அப்ப நாம நினைத்தபடி நடக்கவில்லையே, மாறாக நடக்கிறதே அப்படின்னு சொல்லி நாம வந்து அது அவரால் வந்தது இவரால் வந்ததுன்னு சொல்றோம். ஆனா சிவபெருமான் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாமே. அவரே அப்படி நடத்துறாருன்னா நமக்கு ஊழ் அதுதான். அதான் அவை பிராட்டியா சொல்வார், ஒன்று நினைக்க அது ஒளிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்த இதும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், எனையாளும் ஈசன் செயல் என்று சொல்வார். ஆகவே நாம் திட்டமிட்டபடி நடக்கின்றது என்று சொன்னால் சிவ சங்கல்பமும் அப்படி இருந்தமையினால்தான் நடக்கின்றது, நாம் திட்டமிட்டதால் மட்டும் நடந்துவிடவில்லை. சிவ சங்கல்பமும் ஒத்து இருந்ததனால் நடந்தது. சிவ சங்கல்பம் அதனோடு நம்முடைய சிந்தனை ஒத்து இருக்கவில்லை என்று சொன்னால் நாம் திட்டமிட்டபடி நடக்காது. ஆக இப்படி உயிர்களுக்கு வினைப்போகங்களை வரையறுத்து ஊட்டக்கூடிய முதல்வனுடைய திருவருட் சக்தி திரோதான சக்தி என்று சொல்லப்படும். அந்த திரோதான சக்தியினை உயிர்கள் அறிந்திருக்கவில்லை. இப்படி உயிர்கள் தம்மை செலுத்தக்கூடிய திரோதான சக்தியால் தான் உயிர்கள் செலுத்தப்படுகின்றன, திரோதான சக்தியால் தான் உயிர்கள் அறிவு விளக்கம் பெறுகின்றன, இச்சை விளக்கம் செயல் விளக்கம் எல்லாம் பெறுகின்றன, திரோதான சக்தியால் தான் தம் வினைப்போகங்களை உயிர்கள் அனுபவிக்கின்றன. இப்படியெல்லாம் இருந்தும் தமக்கு முதலாக விளங்கும் அந்த முதல்வனுடைய திரோதான சக்தியை உயிர்கள் அறிவதில்லை. இப்படி அறியாமல் இருப்பது உயிர்கள் தம்முடைய முதலாகிய திரோதான சக்தியை அறியாமல் இருப்பது எதை போன்று இருக்கின்றது என்று சொன்னால், அந்த உயிர்களாலே செலுத்தப்படக்கூடிய பொறிகளும் கரணங்களும், அந்த பொறிகளும் கரணங்களும் உயிராலே செலுத்தப்பட்டும் தம்மை செலுத்துகின்ற உயிரை அந்த பொறிகரணங்கள் எப்படி அறியாமல் இருக்கின்றனவோ, அதுபோலவே உயிர்களும் தம்மை செலுத்தக்கூடிய முதல்வனின் சக்தியை அறியாமல் இருக்கின்றன என்று இந்த சூத்திரம் அருமையாக ஓமை சொல்லி விளக்குகின்றது. இதை சுவாமிகளுடைய பொழிப்புரையின் மூலமாக நாம் பார்க்கலாம். தன்னை அறியமாட்டாத பொறி முதலியவற்றை, பொறி முதலியவற்றைனா பொறி அந்த கரணம் எல்லாம் சேர்த்துக்கணும். தன்னை அறியமாட்டாத, தன்னைனா எதே ஆன்மாவை, ஆன்மாவாகிய தன்னை அறியமாட்டாத அப்படின்னு பொருள். ஆன்மாவாகிய தன்னை அறியமாட்டாத பொறி முதலியவற்றை தான் அறிந்து, ஆன்மாவாகிய தான் அறிந்து அறிவித்து உடன் நிற்கும் பொருடன், பொருடன் பின்னாடி போட்டிருக்காங்க, அதனாலதான் ஆன்மாவாகிய தன்னைன்னு போடல. புருடன் இருக்கின்றதே, புருடனாகிய ஆன்மா அது என்ன செய்கின்றது, தன்னை அறியமாட்டாத பொறி முதலியவற்றை தான் அறிந்து அறிவித்து உடன் நிற்கும் புருடன். பொறிகள் கரணங்கள் ஆகியவற்றை அறிந்து அவற்றை செலுத்தி அவற்றுக்கு விடயங்களை அறிவித்து உடன் நிற்பது எது, இந்த புருடன். அதுபோல அந்த புருடனை போலதான் சிவபெருமான் என்ன செய்கின்றார், தன்னை அறியமாட்டாத அப்புருடனை அறிந்து அறிவித்து உடன் நிற்பது சிவம் என்பதாம் என்று கூறுகின்றார். பொறிகரணங்கள் புருடனை அறியாமல் இருக்கின்றன, அந்த புருடன் தன்னை அறியாத பொறிகரணங்களை செலுத்தி அவற்றுக்கு விடயங்களை அறிவிக்கின்றது. அதுபோல புருடன் சிவத்தை அறியாமல் உள்ளது, அந்த சிவமானது தன்னை அறியாமல் இருக்கின்ற அந்த புருடனை செலுத்தி அதற்கு வினைப்போகங்களை அறிவித்து வருகின்றது என்று கூறுகின்றார். இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், பொறிகரணங்களெல்லாம் எப்படி தம்மை செலுத்தக்கூடிய புருடனை அறியாமல் இருக்கின்றனவோ, அதுபோல புருடன் எல்லாம் தம்மை செலுத்தக்கூடிய சிவத்தை அறியாமல் உள்ளன என்பதுதான் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து. முதல் நூலிலே இந்த முறையில் சொன்னார்கள். இன்னொரு உண்மையும் இங்கே நாம் உணர வேண்டும், இந்த பொறிகரணங்கள் எல்லாம் தமக்கு முதலாகிய உயிரை அறியாமல் உள்ளன, அது மட்டுமல்ல தம்மையும் அறியாமல் உள்ளன. பொறிகள் எல்லாம் புறத்தே உள்ள விடயங்களை அறியுமே ஒழிய தம்மை வந்து தாம் இன்னென்ன பொறி என்று அறிய மாட்டான். தான் கண் என்று கண் அறியாது, தன்னை மூக்கு என்று மூக்கும் அறிந்து கொள்ளாது. அது மாதிரிதான் ஒவ்வொரு பொறியும், அது மாதிரிதான் அந்த கரணங்களும், தான் இந்த கரணம் என்று அந்த கரணங்கள் அறிந்து கொள்ள மாட்டான். அதுபோல புருடனாகிய ஆன்மாவும் தன்னை ஆன்மா என்று அறியாது, தான் அல்லாத உடலை தான் என்று மயங்கி அறியும். உண்மை வந்து சிந்தனை அளவிலையாவது நமக்கு வருதுன்னா அந்த சாத்திரங்களை புரட்டி பார்க்கும்போதுதான். மற்றபடி உலகியல்ல நம்ம வாழும் பொழுது என்ன முறையிலே வாழ்வு நினைத்து பார்த்தால் நாம் வாழ்கின்ற முறை ரொம்ப உண்மைக்கு மிக புறம்பாக உள்ளது. இந்த உடம்புக்குரிய இயல்புகளெல்லாம் நம்மேல் ஏற்றி நான் இன்ன உயரம், நான் இன்ன நிறம் என்று தன்னை உடம்பாகவே மயங்கி வாழ்கின்றோம். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞான வாழ்விலே இருக்கின்றோம். அந்த அஞ்ஞானம் வந்து நமக்கு படிப்படியாக விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சாத்திர சிந்தனைகளை அடிக்கடி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த சூத்திரம் அந்த ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய அற்புதமான சூத்திரம். இதன் மூலம் ஆசிரியர் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், பொறிகரணங்கள் தம்மையும் அறியமாட்டா, தம்மை செலுத்தி நிற்கும் ஆன்மாவையும் அறியமாட்டா, அதுபோல ஆன்மாக்கள் எல்லாம் தம்மையும் அறியமாட்டா, தம்மை செலுத்தி நிற்கக்கூடிய சிவபிரானையும் அறியமாட்டா என்று இந்த சூத்திரம் சொல்ல வருகின்றது. இதன் மூலம் இந்த சூத்திரம் நமக்கு தரும் விழிப்புணர்வு என்னவென்றார், பொறிகரணங்கள் போகட்டும், அவை தம்மையும் அறியமாட்டா, தம்மை செலுத்தி நிற்கின்ற ஆன்மாக்களையும் அறியமாட்டா. அதுல ஒன்னும் அந்த பொறிகரணங்களுக்கு அதனால இழுக்கு ஒன்னும் இல்லை. ஏன்னா அந்த பொறிகரணங்கள் சடம், ஐம்புரிகளாகட்டும் அந்த கரணங்களாகட்டும் அவையெல்லாம் சடம், அவை தம்மையும் ஆன்மாவையும் அறியாமல் இருப்பதில் ஒன்றும் இழுக்கில்லையே. ஆனா அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சித்துப்பொருள், சிவபெருமானாலே அறிவு இச்சை செயல்கள் விளக்கம் பெறக்கூடிய பொருள். அப்படி இருந்தும் பொறிகள் கரணங்கள் மாதிரி சடமா இல்லாம சித்துப்பொருளா இருந்தும், சிவபெருமான் விளக்க விளங்கக்கூடிய பொருளாக இருந்தும், தம் அறிவை விளக்கக்கூடிய சிவத்தை அறியாமல் இருக்கின்றனவே, அறியாமல் இருப்பது மட்டுமா? அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்தும் இல்லாமல் தானல்லாத உடம்பை தான் என்று நினைத்துக் கொண்டு எல்லா அறிவும் செயலும் தன்னால் தான் நடக்கின்றன, இந்த உடல் மூலமாக நடக்கக்கூடிய அறிவு செயல்லாம் தன்னால் தான் நடக்கின்றன, தன்னை இயற்கையாகவே இயற்கையான அறிவுடைய பொருள், வேறொருவர் உணர்த்தாமல் தானே உணரக்கூடிய பொருள் என்று தன்னை பற்றி இப்படி பிறழ உணர்ந்து வருகின்ற பொருளாக ஆன்மாக்கள் இருக்கின்றனவே, இந்த ஆன்மாக்கள் உண்மையை உணர வேண்டாமா என்று சொல்லி ஒரு அற்புதமான விழிப்புணர்வினை தரக்கூடிய ஒரு சூத்திரம் இது. பொதிகரணங்கள் வந்து சடமா இருந்து அறியாமல் இருக்கின்றன, ஆனா இந்த ஆன்மாக்களோ அறிவிலக்கம் பெற்றும் தம்மை செலுத்தக்கூடிய தம்மையும் தம்மை செலுத்தக்கூடிய முதல்வனையும் அறியாமல் இருக்கின்றனவே, அறிய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் இருக்கின்றனவே என்று சொல்வதன் மூலம் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று இரண்டாம் சூத்திரத்தில் ஏற்கனவே சொன்ன ஆசிரியர் இங்கு அதை ரொம்ப தத்துவார்த்தமாக விளக்கி கூறுகின்றார். ஆகவே சைவ சித்தாந்த சென்னரியிலே ஒழுகக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த ஐந்தாம் சூத்திரத்தை சிந்தித்து வருவார்களே என்றால் இதுதான் அடிப்படை. சித்தாந்தத்தில் எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்கின்றோம். நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பிறழ்ச்சி இல்லாமல் விடய மயக்கங்களுக்கு வந்து நாம வந்து ஆட்படாமல் சிவநெறியிலே சிவபக்தியிலே குன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் உறுதுணையாக ஒரு கருத்து இருக்கணும். பல செய்திகளை படிக்கலாம், அந்த சமயத்தில் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு சோதனை, ஒரு சருக்கள், ஒரு இக்கட்டுன்னு வரும்போது எந்த சித்தாந்த செய்தி வந்து உடனே கை கொடுக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம். ஆனால் நாம் துணிந்து சொல்லலாம், இந்த ஐந்தாம் சூத்திர சிந்தனையை உள்ளத்திலே எப்போதும் வைத்துக் கொண்டிருந்தால் எல்லாம் அவன்தான் ஊட்டுகின்றான். உள்ளே இருந்து இந்த பொறிகளை எல்லாம் நாம எப்படி செலுத்துறோம், நாம செலுத்தாட்டா அந்த பொறிகள் காண மாட்டா, அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு நல்லா புரியுது என்னமோ சொன்னாங்க வீட்டிலிருந்து புறப்படும் போது, வீட்டில் அதை நாம சரியா கவனிக்கல, அதனால என்ன சொன்னாங்கன்னு மறந்து போயிட்டுது இல்லையா, போற இடத்துக்கு போய் போன் பண்ணி கேட்கறோம் அப்புறம் என்னமோ சொன்னீங்கள புறப்படும் போது அப்படின்னு நம்ம காதல படும்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த காதை செலுத்தி நாம் அதை கேட்கவில்லை, ஆகவே என்னமோ சொன்னாங்க அந்த அளவுல இருக்கு இல்லையா, காதுக்கு வந்திருக்கு அந்த கரணங்களுக்கு நுழையல, அந்த கரணங்கள் நுழைஞ்சால அது சொன்ன விஷயம் என்னதுன்னு அது திட்டவட்டமா நிச்சயிக்கும் புத்தி தத்துவம் ஏதோ காதளவுல வாங்கியிருக்கிறோம், அதனால அது வந்து என்னன்னு நமக்கு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கரணங்களை கொண்டு வேற எதையோ சிந்திச்சுட்டு இருக்கோம் அழுத்தமா. அப்ப நமக்கு நல்லா தெரியுது நாம செலுத்தாவிட்டால் அந்த கரணங்களோ பொறிகளோ தொழிற்பட போவதில்லை. இது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை சிவபெருமான் செலுத்தாவிட்டால், அவனுடைய திரோதான சக்தி செலுத்தாவிட்டால் நமக்கு எந்த அறிவும் இச்சையும் செயலும் விளங்கப் போவதில்லை. ஆகவே எல்லாம் சிவன் செயல் என்பதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வை தரக்கூடியது. எல்லாம் சிவன் செயல் என்பதை இந்த ஐந்தாம் சூத்திரம் நிலைநாட்டுகின்ற முறை இருக்கின்றதே மிக அற்புதம். அதைத்தான் நாம் இப்போது பார்த்துள்ளோம். ஆகவே சிவபெருமானே எல்லா உயிர்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அறிந்து அந்த உயிர்களுக்கு அறிவித்து நிற்பான். எதை மாதிரினா உயிர்தான் பொறிகள் கரணங்களை எல்லாம் செலுத்தி அவற்றின் மூலம் அறிய வேண்டியதெல்லாம் அறிந்து நிற்போம், அதுபோல உயிர்களை முதல்வன் செலுத்தி உயிர்களுக்கு அறிவிக்க வேண்டியதெல்லாம் அறிவித்து நிற்பான். ஆக முதல்வன் இப்படி உயிர்களுக்கு செலுத்தி முதல்வன் தான் உயிர்களுக்கு அறிவிப்பான் என்று பொருளில் ஓமயத்தில் சொன்ன கருத்தை ஓமையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படின்னா உயிர்கள் தான் கரணங்கள் பொறிகள் எல்லாம் செலுத்தி அவற்றுக்கு அறிவித்து நிற்கும் அப்படின்னு வச்சுக்கணும். அது அப்பதான் நமக்கு அது உறுதியாகும். உயிர் செலுத்தாவிட்டால் அந்த பொறிகரணங்கள் எப்படி அறிய முடியாதோ அது மாதிரி முதல்வன் செலுத்தாவிட்டால் உயிரால் அறிய முடியாது. அதான் பொருளிடத்தில் ஓதியதை ஓமையிலும் ஏற்குமாறு பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் குறிப்புரை தருகின்றார்கள். சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன் ஈற்றடியில் உள்ள கருத்து, அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்தும் நிற்பன் ஈற்று